வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்லும் சென்றல் பொன்னேகம்.
வணக்கம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும். நியூசிலாந்து தமிழ் தென்றல் வானொலி தனது நத்தார்த்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் மனிதர்களின் பாவங்கள் விடுபட்டு அவர்கள் அனைவரும் இறைவனை சென்றடையும் நோக்கோடு அவதரித்த இயேசுபாலனின் பிறந்த நாளை கொண்டாடும் இந்த வேளையிலே அனைவரும் நல்ல சௌபாக்கியங்களை பெற்று மன அமைதியோடு வாழ்வதற்கு நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் அதன் வானொலி ஊடாக தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது.
ரோமாபுரியிலே அமைந்திருக்கின்ற சிஸ்டர்ன் என்ற சிற்றாலயத்திலே உலக பிரசித்தி பெற்ற மைக்கேல் ஆஞ்சலோவினுடைய ஓவியங்கள் வரையப்பட்ட காலம். அந்த ஆலயத்தின் முகட்டின் மேற்பகுதியிலே வானமிருகங்களை வீற்றிருக்கின்ற இறைவன், கீழே விழுந்திருக்கின்ற மனிதன், இறைவனை தொட முனைகின்ற மனிதன், அவனை இறைவன் வானங்களிலே இருந்து எட்டி தொடுகின்ற முயற்சியான சித்தரிக்கின்ற ஒரு படம். உலக பிரசித்தி பெற்ற மைக்கேல் ஆஞ்சலோவினாலே அது வரையப்பட்டதினாலே அதை பார்வையிடுவதற்காக உலகத்தின் எல்லா இடங்களிலே இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஓவியத்தை கண்டுகளிக்க வந்தார்கள். ஆனால் அந்த பார்வையாளர்களுக்கு ஒரு சிக்கல், இவர்கள் இங்கே நிலைத்து நிற்கின்றார்கள், ஆனால் அந்த ஓவியமோ முகட்டளவிலே அது வரையப்பட்டிருந்ததினாலே அதை அவர்கள் பார்த்து ரசிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த சிற்றாலயத்தை பராமரித்தவர்கள் ஒரு உபாயம் ஒன்றை செய்தார்கள், ஒரு முயற்சி செய்தார்கள். எவ்வாறு இந்த மனிதர்கள் இலகுவாக அந்த ஓவியத்தை சிக்கல் இல்லாமல் அவர்கள் பார்வையிடலாம். எனவே என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த ஓவியத்திற்கு கிடையாக ஒரு நிலக்கண்ணாடியை பொருத்தியிருந்தார்கள். அந்த நிலக்கண்ணாடியிலே அதனுடைய பிம்பம் அங்கே விழுந்தது. அந்த நிலக்கண்ணாடிக்கு மிக அருகாமையிலே சென்று பார்வையாளர்கள் அந்த ஓவியத்தை அவர்கள் பார்த்தார்கள், ரசித்தார்கள். இன்று நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை, மானிட ஏற்பு விழாவை, இந்த பிரேமன் நகர் வாழுகின்ற தமிழர்களாகிய நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி கொண்டாடுகின்றோம் என்றால் இது மிகையாகாது. நான் இங்கே பல முகங்களை பார்க்கின்றேன். தமிழ் பேசுகின்ற மக்கள் எல்லாருமாக இங்கே ஒன்றாக கூடியிருப்பதை காண்கின்ற எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வெறுமனே கத்தோலிக்க விசுவாசத்தை தழுகின்றவர்கள் அல்ல, மாறாக பன்மடங்காக பல தமிழர்கள் இங்கே நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த மகிழ்வான கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை பல கலை நிகழ்ச்சிகள் ஊடாக கொண்டாட நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள். இது எங்களுக்கும் மகிழ்வை தருகின்றது, உங்களுடைய பெருந்தன்மையான மனங்களையும் எங்களுக்கு காட்டி நிற்கின்றது. இந்த ஒளி விழா ஒரு சிலர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக எல்லாருக்கும் உரியது. குறிப்பாக கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அதாவது மானிட ஏற்பு, இறைவன் மனிதனானது, அதை கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியானது வெறுமனே ஒரு சில பேருக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டது அல்ல, அது மாறாக எல்லோருக்கும் உரியது. குறிப்பாக பிள்ளைகளுக்கு அது உரியது என்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்று கூடி மகிழ்வது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த வார்த்தை மனு உருவானார் நம்முடையே குடிகொண்டார், இதுதான் இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவினுடைய செய்தியாக இன்றைக்கு இருக்கின்றது. அந்த ஓவியம் மேலே வரையப்பட்டிருந்ததினாலே மக்கள் அதை இலகுவாக பார்த்து அவர்கள் ரசிக்க முடியவில்லை. எனவே அதை இலகுவாக அவர்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அமைப்பாளர்கள் அதிலே ஒரு உபாயத்தை செய்தார்கள், நிலக்கண்ணாடியை வைத்தார்கள். அந்த நிலக்கண்ணாடியின் விண்ணப்பத்திலே மக்கள் அதை பார்த்து ரசித்தார்கள். மனிதன் தன்னிலே நிறைவை காணவில்லை, எனவே தன்னை கடந்து ஒரு பரம்பொருள் ஒன்று இருக்கின்றது. இறைவன் என்று சொல்வார்கள், கடவுள் என்று சொல்வார்கள், பரம்பொருள் என்று சொல்வார்கள். அந்த இறைவனிலேதான் நிறைவு என்பதை கண்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் முயற்சிகளை செய்கின்றார்கள். இறைவனை தேடுகின்ற முயற்சியின் படலங்களாக அமைவது அல்லது அந்த முயற்சி படலங்களிலே எழுந்ததுதான் இந்த மதங்கள் என்று சொன்னால் நான் அதுவும் மிகையாது என்று தான் நினைக்கின்றேன். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய சிந்தனைகளுக்கு எட்ட மாதிரியாக தங்களுடைய பின்னணிகளிலே தங்களை கடந்திருக்கின்ற அந்த இறைவனை தேடுகின்ற முயற்சியாக அந்த மதங்கள் எழுந்தது. அந்த மதத்திலே குறிப்பாக நாளைக்கின்ற ஜூத மதத்தினுடைய அந்த பின்னணியிலே ஜேசுபிரான் இறைவன் மனிதனாக வந்து பிறந்திருக்கின்றான். அந்த தன்னை தேடுகின்ற மனிதர்கள் சிக்கல் இல்லாமல் தன்னை கண்டுகொள்ள வேண்டும். அவர்கள் இழந்து போன மானுடத்துவத்தை மீண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும். தங்களில் இருக்கின்ற இறை தன்மைகளை மனித தன்மைகள் அவர்கள் இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதன் தேடுகின்ற முயற்சியிலே இறைவன் இறங்கி வருகின்றான். நம்மை மனிதர்களாகி எங்களை தேடி வந்த தெய்வம் ஜீசுதான் இன்றைக்கு நாங்கள் விழா கொண்டாடுகின்ற பாலகன் ஜீசுவாக இருக்கின்றது. எனவே இன்றைக்கு எவ்வாறாக அந்த மனிதர்கள் மனிதர்களை தேட முடியும், மனிதநேயம் எவ்வாறாக பேணப்பட வேண்டும், எவ்வாறாக இலகுவாக அந்த இறைவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் எவ்வாறு காட்ட முடியும்? நீங்கள் அந்த ஆரம்பத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவினுடைய நற்செய்தி லூக்காஸ் நற்செய்தியில் இருந்து வாசிக்கப்பட்டது, அதிலே சொல்லப்பட்டது. முதல் பகுதியாக கிறிஸ்து பாலகனாக பிறந்திருக்கின்ற பொழுது வானதூதர்கள் செய்தியை கொடுக்கின்றார்கள் இடையர்களுக்கு. அவர்கள் கூறுகின்றார்கள், உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவிலகில் நல் மனம் படைத்தவர்களுக்கு அமைதி உரித்தாகுக. வெறுமனே யூதர்களுக்கு அல்ல, கத்தோலிக்கர்களுக்கு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, மாறாக யாரவர் நல்ல மனம் படைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த கிறிஸ்து கொண்டு வருகின்ற அமைதி, கிறிஸ்து கொண்டு வருகிற நிம்மதி, அதை எதை இழந்தவனாக மனிதன் தேடுகின்ற படலமாக மனங்களை ஏற்படுத்தினானோ அதை கொண்டு வருகின்றதை அவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அந்த ஒரு நிகழ்வு ஒன்றை நான் இந்த மேடையிலே பார்த்தேன். அந்த இயேசுவினுடைய முதல் புதுமை இங்கே எங்களுக்கு இசை நடன வடிவிலே எங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த கானாபுரம் நடந்த திருமணத்திலே இயேசுவினுடைய தாய் மரியாளும் ஒரு சாதாரண விருந்தினராக அழைக்கப்பட்டார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கும் அந்த விருந்தை நடத்துவதற்கும் என்ன மாதிரியான தொடர்புகளோ இருந்ததோ தெரியவில்லை. இருப்பினும் அந்த விருந்திலே அவர்களுக்கு பரிமாறுவதற்கு போதுமான அளவு திராட்சரசம் இல்லவே என்றது மரியாளுக்கு விளங்குற தேவாரான ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையை அந்த விருந்தை நடத்துகின்றவர்களுக்கு ஏற்படுத்த போகின்றது. விருந்து கலைத்தார்கள், ஆனால் அங்கே போதுமான அளவு உணவில்லையாம். அது ஒரு அவர்களை கீழ்மைப்படுத்துகின்ற ஒரு நிலை. அதிலே மரியாள் நல்ல மனம் படைத்தவளாக தன்னுடைய மகனிடம் சென்று சொல்லுகின்றாள், இரசம் தீர்ந்துவிட்டது, இரசம் தீர்ந்து விட்டது என்று மரியாள் அந்த திருமண விருந்தை நடத்துகின்றவர்களுக்கு அகப்பெயர், அவர்களுக்கு ஒரு அவப்பெயர் ஒன்று ஏற்படக்கூடாது, கூடாத ஒரு எண்ணம் ஒன்று மனித மக்கள் மத்தியிலே ஏற்படக்கூடாது என்பதை அந்த மரியாள் சென்று தன்னுடைய இயேசுவிடம் முறையிடுகின்றார். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய நேரம் வரவில்லை. இருப்பினும் தன்னுடைய தாயினுடைய பரிந்துரையிலே இயேசுவும் தன்னுடைய நல்ல மனதை காட்டி அற்புதமான முறையிலே ஆறு கச்சாடிகள் நிறைய தண்ணீரை நிரப்பி அதை ரசமாக்கி அவருடைய அவப்பெயரை கொடுத்தார். அவப்பெயரை அவர் நிறைவு செய்து கொண்டார். இது இன்னும் ஒரு நல்ல மனம் படைத்தவர்களுக்கு எப்படியாக ஒரு உதாரணமாக அதுவும் அமைகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்களும் அவ்வாறுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நல்ல மனம் இன்றைக்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றது. நாங்கள் ஐரோப்பா மண்ணிலே இங்கே நாங்கள் இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆணிவேராக அடிப்படையாக எங்களுடைய தாய் நாட்டிலே எங்களுடைய குடும்பங்கள், குடும்பங்களுக்கு சேர்ந்தவர்கள் அல்லது எங்களுடைய இன மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சொல்லென்னா துயரங்கள், வேதனைகள், அதை நீங்கள் நாலாந்தம் செய்திகளிலே நீங்கள் பேசுகின்ற தொலைபேசிகளின் ஊடாக அவர்களுடைய நிலையையும் நீங்கள் இருக்கின்றார்கள். இங்கே நாங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர்களையும் நாங்கள் சிந்திப்பது, அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்வது தேவை என்பதை நான் நினைக்கின்றேன். இங்கும் எங்களுக்கு வாழ்வு தேவைதான். புனித பவுலடிகள் இன்னொரு கட்டத்திலே சொல்லுவார், அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழ்கள் என்று சொல்வார்கள். மகிழ்வர்கள் இங்கே எங்களோடும் இருக்கின்றார்கள், அங்கே எங்களுடைய நாட்டிலேயும் இருக்கின்றார்கள். அழுபவர்கள் பல வேதனைகள், பல சிந்தனைகள், குடும்ப சுமைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் இவற்றை நினைத்து எதிர்பார்த்திருக்கின்றவர்கள் எங்களோடு இங்கேயும் இருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்வோம். தொலைந்து போன மானிடத்தை அவர்களுக்கும் பெற்று கொடுப்போம். அதே நேரத்திலே எங்களுடைய தாய் மண்ணிலேயும் எங்களுடைய வீடுகளிலேயும் எங்களுடைய யாழ் மண்ணாக இருக்கலாம், மன்னாராக இருக்கலாம், அல்லது திருவண்ணாமலை மட்டு நகராக இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் இருக்கின்றார்களோ அவர்களும் தொலைந்து போனதை பெற்றுக்கொள்ள, அவர்களுக்கும் எங்களுடைய கரிசனைகளை அன்பை அவர்களுக்கு காட்டிக்கொள்ள நாங்கள் முயற்சிப்போம். அழுவாரோடு அழுவோம், மகிழ்வாரோடு மகிழ்வோம். தொலைந்து போன மானிடத்தை நாங்கள் கரம் ஒன்று பற்றியவர்களாக நாங்கள் தேடுவோம். இறைவன் இயேசு கொண்டு வந்த, பாலகன் இயேசு கொண்டு வந்த அன்பும் அமைதியும் சமாதானமும் நல்ல மனம் படைத்த உங்கள் எல்லோரோடும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன், ஆசைக்கின்றேன்.
கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் அடையாளங்கள். நெஞ்சங்களே, கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துமஸ் குடில், கிறிஸ்துமஸ் விண்மீன், கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் இனிப்பு, கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டை, கிறிஸ்துமஸ் தாத்தா, பரிசு பொருட்கள் போன்றவைகளே நம் நினைவுக்கு வருகின்றன. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இவைகளால் அடையாளப்படுத்தப்படுகின்றன. இந்த கிறிஸ்துமஸ் அடையாளங்கள் மற்றும் அவற்றின் வரலாற்று பின்னணிகள் பற்றி இன்று விளக்குகின்றார் அருள்பணி விமல் ஆரோக்கியராஜ். சுல்தான்பேட்டை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த இவர் ரோமையில் திரு அவை சட்டம் பயின்று வருகின்றார்.
நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் குடில், கிறிஸ்துமஸ் குடில் என்பது கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தில் மிக முக்கியமான அம்சமாக விளங்குகின்றது. தொடக்க கட்டத்தில் கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுகளை சித்தரிக்கின்ற வகையில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் ஒத்த வேடம் அணிந்த நபர்களை கொண்டு தத்ரூபமாக கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டன. காலப்போக்கில் இடையர்கள், ஆடுகள், வானதூதர்கள், கால்நடைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், மூன்று ஞானிகள் என விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதும் குறிப்பிடப்படாததுமான கதாபாத்திரங்களை உட்கொண்டவைகளாக கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டன. வரலாற்றில் முதன் முதலாக கிறிஸ்துமஸ் குடில் அமைத்த பெருமை புனித பிரான்சிஸ் அசிசியாரையே சாரும். இவர் கிபி 1223 இத்தாலியின் கிரேச்சோ என்ற இடத்தில் ஒரு குகையில் தத்ரூபமான முறையில் ஒரு குடிலை அமைத்தார். இந்நிகழ்வை கிபி 1260 புனித பெனவந்தூர் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்வு என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அன்றைய திருத்தந்தை 3 ஒனேரியஸ் அதை மந்திரிப்பு செய்து துவங்கி வைத்தார். இந்நிகழ்வு மாபெரும் வரவேற்பை பெற்று நாடு முழுவதும் அரங்கேறின. காலப்போக்கில் கிறிஸ்துமஸ் குடிலில் கதாபாத்திரங்களை சித்தரிக்கின்ற உருவங்கள் வைக்கப்பட்டன. மன்னர் 3 சார்லஸ் தனது ஆட்சி காலத்தில் இந்நிகழ்வை அதிகமாக பிரபலப்படுத்தினார். இந்த மரபு இத்தாலி தேசத்தை தொடர்ந்து உலகெங்கிலும் வரவேற்பை பெற்றது. நற்செய்தியாளர்களான மத்தேயு மற்றும் லூக்கா இவர்களின் கிறிஸ்து பிறப்பு பதிவுகள் இந்த கிறிஸ்துமஸ் குடில்களின் ஆதாரங்களாக அமைகின்றன. கிறிஸ்துமஸ் நட்சத்திரம். நட்சத்திரங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் மிக முக்கியமான முதன்மையான அடையாளங்களாக திகழ்கின்றன. கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் கிறிஸ்துவின் பிறப்பை அடையாளப்படுத்துகிறது. விவிலியத்தில் நற்செய்தி பதிவின்படி கிறிஸ்து பிறப்பின் நட்சத்திரம் கீழ்த்திசை ஞானிகளுக்கு தோன்றி அவர்களை பெத்லகேமிற்கு வழி நடத்துகிறது. அவர்கள் வழியில் ஏரோது அரசனை கண்டு, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரின் நட்சத்திரத்தை கொண்டோம், அவரை வணங்க வந்தோம் என்று வினவுவதாக பார்க்கிறோம். விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நட்சத்திரம் இயேசுவின் பிறப்பை குறிக்கின்ற முதல் அடையாளமாகவும் கடவுள் தம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறியதன் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. இனம், மொழி, நாகரீகங்களை கடந்து கிறிஸ்து உலக மக்கள் அனைவருக்காகவும் பிறந்திருக்கிறார் என்னும் நட்சத்திரத்தை இந்நட்சத்திரம் அடையாளப்படுத்துகிறது. இவ்வாறு நட்சத்திரங்கள் கிறிஸ்து பிறப்பின் அடையாளங்களாக வீடுகளிலும் கிறிஸ்துமஸ் குடில்களிலும் கிறிஸ்துமஸ் மரங்களிலும் இடம்பெறுகின்றன. கிறிஸ்துமஸ் மரம். பண்டைய ஜெர்மானிய நாகரிகத்தில் பிற இனத்தவர் பசுமையான மரங்களை முடிவில்லா வாழ்வின் அடையாளங்களாக வழிபட்டு வந்தனர். தீய சக்திகளை துரத்துவதற்கு இவ்வழிபாடு பயன்படுத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக சாக்சன் என்ற இனத்தைச் சார்ந்தவர்கள் தங்கள் முக்கியமான கொண்டாட்டங்களில் பசுமையான மரங்களை வழிபடுதலை வழக்கமாக கொண்டிருந்தனர். அவர்கள் காட்டில் உள்ள மரங்களை வழிபட்டதாகவும் பிறகு அவைகளை வெட்டி வந்து வீடுகளில் அலங்கரித்து வைத்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கிபி 700 புனித போனிஃபேஸ் பிற இனத்தவராக இருந்த ஜெர்மானிய மக்களை மனமாற்றியதன் வழியாக சில பிற இன வழிபாட்டு முறைகள் கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளோடு இணைந்தன. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் முதல் கிறிஸ்துமஸ் மரத்தை வண்ண விளக்குகளால் அலங்கரித்து பயன்படுத்தியவர் மார்ட்டின் லூத்தர் என சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ கிபி 1500 ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட காலகட்டத்தில் பனிப்புழுவின் மாலை வேளையில் மார்ட்டின் லூத்தர் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவர் அழகான நட்சத்திரங்களை ரசித்துக் கொண்டே நடந்து கொண்டிருக்கிறார். அவ்வேளை ஒரு கிறிஸ்துமஸ் மரக்கூட்டத்தின் இடையே இந்த நட்சத்திரங்கள் தென்படும் அழகை பார்த்து வியக்கிறார். உடனே வீடு திரும்பிய அவர் தம் குடும்பத்தினருடன் அந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அத்தோடு நில்லாமல் விரைந்து சென்று ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை வெட்டி வந்து அதன் கிளைகளிலே சிறு மெழுகுதிரிகளை ஏற்றி வீட்டில் அலங்கரித்து வைக்கிறார். அது முதல் ஒவ்வொரு வருடமும் அவ்வீட்டின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கிறிஸ்துமஸ் மரம் முக்கிய பங்கு வகித்தது. காலப்போக்கில் ஜெர்மானிய தேசம் முழுவதுமாக, பிறகு உலகம் முழுவதுமாக இந்த வழக்கம் இன்றளவும் இடம் பிடித்திருக்கிறது. கிறிஸ்துமஸ் இனிப்பு. கிறிஸ்துமஸ் கேக் என்று பிரபலமாக ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் கிறிஸ்துமஸ் இனிப்பு ஆங்கிலேயர்களின் பண்பாட்டு வழக்கமாக இருந்தது. கிறிஸ்து பிறப்பு காலகட்டத்தில் அக்கொண்டாட்டத்தின் தயாரிப்பாக அவர்கள் நாள் முழுவதும் நோன்பிருப்பதும், அந்நாளின் இறுதியில் பழங்களாலான கூழை குடித்து நோன்பை முடித்துக் கொள்வதும் அவர்களது வழக்கமாக இருந்தது. காலப்போக்கில் இந்த பழங்களாலான கூழோடு உலர்ந்த பழங்களும் வாசனை திரவியங்களும் தேனும் சேர்க்கப்பட்ட போது அது கிறிஸ்துமஸ் புட்டிங் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற மிருதுமான ஒரு பண்டமாக உருவெடுத்தது. 16 நூற்றாண்டில் இந்த இனிப்பின் செய்முறை மாற்றம் செய்யப்பட்டு வெண்ணெய், தானிய மாவு மற்றும் முட்டை சேர்க்கப்பட்ட போது அது கேக் என்று அழைக்கப்படுகின்ற இனிப்பாக உருமாறியது. கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் இவை அதிகமாக உலர் பழங்களை உபயோகித்து உருவாக்கப்பட்டன. இன்று உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டின் உணவு பழக்கத்திற்கும் சுவைக்கும் தகுந்தாற்போல உருவாக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்கின்ற போது இவை பரிமாற்றம் செய்யப்படவும் செய்கின்றன. கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டை. கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் அனுப்புதல் என்பது இக்கொண்டாட்டத்தின் ஒரு சிறப்பம்சமாக இருந்து வருகிறது. பெருவாரியாக இந்த அட்டைகள் குழந்தை இயேசு, புனித யோசேப்பு, அன்னை மரியாள் மற்றும் இடையர்கள், ஆடு மாடுகள் இவற்றை தாங்கியதாக வடிவமைக்கப்பட்டன. 1843 தான் இங்கிலாந்தில் வரலாற்றில் முதல் முதலாக கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டை வடிவமைக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. ஜான் கால்கோட் ஹார்ஸ்லே என்பவர் தனது நண்பர் சர் ஹென்றி கோலே என்பவரின் ஆலோசனைப்படி முதல் வாழ்த்து அட்டையை வடிவமைத்து தருகிறார். சர் ஹென்றி கோலே மிகப்பெரிய தொழிலதிபராக தனது ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதை அனுப்பி வைத்து வாழ்த்து சொல்லுகிறார். இதில் இடம்பெற்ற காட்சியானது ஒரு பணக்கார இங்கிலாந்தை சார்ந்த குடும்பம் சுற்றுலாவை கொண்டாடுவது போன்றும், அதே சமயம் மக்கள் ஏழைகளுக்கு சேவை செய்வது போன்றும் இடம்பெற்றிருந்தது. கிறிஸ்துவின் பிறப்பு நம்மை சேவை மனப்பான்மை உள்ளவர்களாக மாற அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் பரிசு பொருட்கள். கிறிஸ்துமஸ் தாத்தா. கிறிஸ்துமஸ் தாத்தாவையும் பரிசு பொருட்களையும் ஒருபோதும் வெவ்வேறாக பிரித்து பார்த்தல் இயலாத ஒன்று. கிறிஸ்துமஸ் தாத்தாவின் அடையாளமே பரிசு பொருட்கள் தான். புனித நிக்கோலஸ் தான் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக அறியப்பட்டவர். நிக்கோலஸ் துருக்கி நாட்டில் பாரா என்ற இடத்தில் ஏறத்தாழ கிபி 270 பிறந்தார். அவர் மிரா என்ற இடத்தில் 4வது ஆயராக இருந்தார். அவர் ஏறத்தாழ கிபி 345 இறந்திருக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. அவர் டிசம்பர் 6 இறந்தார். ஆனால் அவர் 19 நூற்றாண்டில் தான் புனிதராக உயர்த்தப்பட்டார். அவரது உடல் இத்தாலி தேசத்தில் பாரி என்ற இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. நிக்கோலஸ் ஏழைகளுக்கு வாரி வழங்கும் குணம் படைத்தவராக இருந்தார். ஆனால் உனது வழக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும் என்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் அவர் முகம் தெரியாத மனிதராகவே தனது தாராள குணத்தை வெளிப்படுத்தி வந்தார். அவரை பற்றி மிக பிரபலமாக அறியப்படுகின்ற கதை ஒன்று உண்டு. அவர் ஒரு நாள் இரவு வறுமையில் பிடியில் சிக்கித் தவித்த ஒரு குடும்பத்தின் நிலையை அறிந்து கொள்கிறார். அந்த குடும்பத்தில் 3 இளம் பெண்கள் திருமணம் செய்ய முடியாத நிலையில் விபச்சாரம் செய்து பிழைக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்ட வேளையில் புனித நிக்கோலஸ் அதை அறிந்து 3 பொற்கிழிகளை இரவு வேளையில் அவர்கள் வீட்டில் எரிந்துவிட்டு மறைந்து விடுகிறார். அவர்கள் தங்கள் எண்ணங்களை கைவிட்டு மனம் முடித்து வாழ வழி செய்கிறார். இவ்வாறு கிறிஸ்துமஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் சிவப்பு நிற ஆடை அணிந்து பரிசில் கொடுப்பவராக உலகெங்கும் அறியப்படுகிறார். பரிசு பொருட்கள். பரிசு பொருட்கள் வழங்குதல் என்பது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாக விளங்குகிறது. கீழ்த்திசை ஞானிகள் குழந்தை இயேசுவுக்கு பரிசில்களாக பொன், தூபம், வெள்ளைப்போளம் போன்றவற்றை வழங்கினார்கள். பொன் கிறிஸ்து அரசர் என்பதையும், தூபம் கிறிஸ்து இறைமகன் என்பதையும், வெள்ளைப்போளம் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு ஆகியவற்றையும் குறிக்கின்றன. இதுவே தொடக்கமாக அமைகிறது. இறைவனை தரிசிக்க வந்த ஞானிகள் இன்றைய மத்திய கிழக்கு பகுதியை சார்ந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று கணிக்கப்படுகிறது. அவர்கள் 3 ஞானிகள் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்ற போதும் அவர்கள் எத்தனை பேர் என்பது விவிலியத்தில் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் 3 பேர் என்று சொல்லப்படுகிறது. பரிசு பொருட்கள் வழங்குதல் என்பது கிறிஸ்தவ காலகட்டத்திற்கு முந்தைய ரோமை வழக்கமாக இருந்தது. ரோமையரின் முக்கியமான விழாக்களில் ரோமை பேரரசர்கள் தங்கள் குடிமக்களை பரிசு பொருட்களை கொண்டு வருமாறு ஆணையிட்டு அதை பழக்கப்படுத்தினர். இந்த வழக்கம் பிற்காலத்தில் ஒரு முக்கியமான வழக்கமாக ஒவ்வொரு கொண்டாட்டங்களிலும் இடம்பெற துவங்கியது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலும் அவ்வாறே இடம் பிடித்தது. இவ்வடையாளங்கள் இல்லாமல் கிறிஸ்துமஸ் இல்லை என்று சொல்லப்படும் அளவிற்கு இவை நமது கொண்டாட்டங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன. பாலன் இயேசுவின் பிறப்பு நம்மை அன்பிலும் அமைதியிலும் நிறைப்பதாக. நன்றி, வணக்கம்.
கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் அடையாளங்கள் பற்றி பேசியவர் அருள்பணி விமல் ஆரோக்கியராஜ், சுல்தான்பேட்டை மறைமாவட்டம். கொண்டாட்டத்தின் அடையாளங்கள் பற்றி விளக்கியவர் அருள்பணி விமல் ஆரோக்கியராஜ்.
மீண்டும் நியூசிலாந்து தமிழ் தென்றல் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நத்தார்த்தின நல்வாழ்த்துக்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சத்தம் இன்றி மட்டும் பகலே.